நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் அன்புஜியா அவர்களே.
வணக்கம் ரேணுகா அவர்களே.
கொரோனா வைரஸ் பற்றின செய்திகள் நமக்கு பழக்கப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து பற்றிய செய்திகள் அதிக அளவில் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தடுப்பு மருந்து வருகிறது, இந்த தடுப்பு மருந்து வருகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கிடைக்கும் வாய்ப்பு எந்த நிலையில் உள்ளது என்று சொல்லுங்கள்.
2 நாட்களுக்கு முன்னாடி கிடைத்த விவரங்களின் படி பார்த்தோம்னா, கிளினிக்கல் டெஸ்டிங், கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க, மனிதர்களிடம் சோதனை செய்யறது, அதுல வந்து 3ம் கட்டத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து 12 தடுப்பு மருந்துகள் அந்த 3ம் கட்ட சோதனையில இருக்கு. 17 மருந்துகள் வந்து 2ம் கட்ட சோதனையில இருக்கு. அப்புறம் 38 மருந்துகள் வந்து முதல் கட்டம் சோதனையில இருக்கு. அது இல்லாம ஏறத்தாழ 87 மருந்துகள் வந்து ப்ரீ கிளினிக்கல் டெஸ்டிங் சொல்லுவாங்க, பிராணிகளிடம் பரிசோதனை செய்யறது, அந்த நிலையில உள்ளன.
சரி, இந்த தடுப்பு மருந்து பரிசோதனைகள் Phase 1, Phase 2, Phase 3 என்றெல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா?
அதாவது இந்த கிளினிக்கல் டெஸ்டிங்னா கிளினிக்கல் ட்ரையல்னு சொல்லுவாங்க இந்த படிநிலைகளை. அதில் வந்து Phase 1 வந்து நோய் இல்லாமல் திடகாத்திரமாக உள்ள மனிதர்கிட்ட வந்து 50 பேர் கிட்ட மருந்து கொடுத்து அந்த தடுப்பு மருந்து விளைவுகளை வந்து சோதிப்பாங்க. அந்த படிநிலையில வந்து முக்கியமாக பார்க்கறது என்ன பார்ப்பாங்கன்னா, ஆபத்தை விளைவிக்காமல் இருக்கா அந்த மருந்து அப்படின்றத முதல்ல உறுதி செஞ்சுக்குவாங்க. அப்புறம் வந்து பாதுகாப்பானதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, அதாவது அடுத்த படிநிலைக்கோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. அடுத்த கட்டன்றது அந்த Phase 2ன்றது. கொஞ்சம் அதிகமான மனிதர்களுக்கு அதை விட தடுப்பு மருந்தை கொடுத்து அந்த நோய்க்கு பலன் அளிக்கிறதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து Phase 3ன்றது வந்து சாதாரணமாக 3000த்துக்கு வாலண்டியர்ஸ்க்கு மேலே உபயோகப்படுத்துவாங்க இந்த மருந்தை. அதில் வந்து சில சமயம் ஒரு மருந்து வந்து பல நாடுகள்லையும் செய்வாங்க, ஒரே நாட்டில் செய்யாமல் பல நாடுகள்லையும் செய்வாங்க. Phase 3ல வந்து வெற்றிகரமாக நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த மருந்துக்கு வந்து உரிமை கேட்டு, அதாவது லைசன்ஸ் கேட்டு ஒரு நாட்டில் அப்ளிகேஷன் போடுவாங்க, அதை விண்ணப்பம் போடுவாங்க. அதை வந்து அந்த நாட்டில் இருக்க மருந்து கட்டுப்பாடு நிறுவனங்கள் அதை சோதிச்சு பார்த்து அவங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, டெஸ்டிங் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு, ரிசல்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அந்த இது பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு.
இதேவேளை இன்னும் ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் ஒரு மருந்து நோயை தீர்க்கின்ற மருந்தாக இருக்கும், அதாவது அந்த மருந்தை சாப்பிட்டால் அந்த நோய் தீர்ந்துவிடும். இன்னும் ஒரு மருந்து அந்த நோய் வராமல் தடுக்கின்ற தடுப்பு மருந்து. இந்த 2 வகை மருந்துகளுக்குமான சோதனை ஒரே மாதிரி தான் மேற்கொள்ளப்படுமா அல்லது வேற வேறாக மேற்கொள்ளப்படுகின்றனவா?
இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நோய் தீர்க்கறதுக்கு இருக்க மருந்து வந்து நோய் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க, இது நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அது மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஏன்னா வராமல் இருக்கிறதா நம்ம இதில் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து 3000 பேர் நான் சொன்னேன், நான் 3வதுல Phase 3ல அந்த 3000த்துக்கு பதிலாக 30,000 பேர் கூட கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நோய் வருமா வராதான்னு தெரியாது. நோய் வராமல், அதாவது அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும், ஒரு நோய் வராமலே கூட இருக்கும், அவங்களை வந்து இந்த நோய் மருந்தால் தான் அவங்க அப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நோயை உருவாக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எத்திக்கல் டைலமானுவாங்க, சரியானதுவா அந்த மாதிரி நோய் இல்லாதவங்க கொடுக்குறதான்னு. அதனால் இப்போ அது இங்கெங்கெல்லாம் கொஞ்சம் இந்த கிளினிக்கல் ட்ரையலில் வந்து உலக சுகாதார நிறுவனம் சில இடத்துலாம் எங்கெங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கலாம், யாராவது தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்காகன்ட்டு. அதுபடி செஞ்சாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைவாங்க. இன்னொரு இது அப்படின்னா, இப்போ 30,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து 15,000 பேருக்கோ இல்லை 20,000 பேருக்கோ மருந்து கொடுப்பாங்க, மீதி 10,000 பேருக்கு மருந்து இல்லாமல் பிளஸிபோன்னு சொல்லுவாங்க, நம்ம அது சுகர் டேப்லெட்னு சொல்லுவாங்க, நம்ம சாதாரணமாக சொல்லும்போது அது பிளஸிபோன்னு சொல்லுவாங்க, அது மருந்தே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அது அந்த டெஸ்டிங்கில் அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர், அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து மருந்து கொடுத்தவங்களுக்கும் மருந்து கொடுக்காதவங்களுக்கும் எத்தனை பேருக்கு வியாதி வந்திருக்கு அதை இது பண்ணி ஒத்துவிட்டு பார்த்து கடைசியாக முடிவு பண்ணுவாங்க.
சரி, நீங்கள் இப்போது சொன்னதை வைத்து பார்க்கின்ற போது கூடிய விரைவில் எந்த தடுப்பு மருந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? ஏனென்றால் அதுதான் பலரது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, எந்த மருந்து எப்போது வரும் என்பது, அதை பற்றி ஏதாவது தெரியுமா?
பொதுவாக நோய் தடுப்பு மருந்து வந்து பயன்பாட்டுக்கு வருவதற்கு சில ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும், நிறைய அதில் பிரச்சனைகள் இருக்குது. நோயை தீர்க்கிற மருந்துக்கு நோய் உள்ளவங்களை கொடுத்து கண்டுபிடிச்சி இது பண்ணிடலாம், சரி இது நோயை தீர்க்குதுன்ட்டு. இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்கிறதால உலக சுகாதார நிறுவனம் வந்து கீ கிரைட்டீரியா ஃபார் தி எத்திக்கல் அக்செப்டபிலிட்டி ஆஃப் கோவிட்-19 ஹியூமன் சேலஞ்ச் ஸ்டடிஸ்னு ஒரு அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க. இந்த கோவிட் மட்டும் பண்ணுறதுக்கு சரி இந்த இந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டெஸ்டிங்கில் வந்து இதெல்லாம் நீங்கள் விதிவிலக்காக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சாதாரணமாக அது பண்ண மாட்டாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்றதால உலகம் போகிற இந்த வியாதி இருக்கிறதால அந்த கன்செஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்த ஆண்டு முற்பகுதியில் தான் தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு இந்த துறையை சேர்ந்த நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதாவது மார்ச் ஏப்ரல் அந்த அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு இந்த இதில் ரொம்ப நிபுணர்களாக இருக்குங்க சொல்கிறாங்க.
இதுவரை நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த கட்டம் கட்டமாக சோதனைகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் மூன்றாம் கட்ட நிலையில் அதாவது ஃபேஸ் த்ரீயில் இருக்கின்ற எந்தெந்த நிறுவனங்களின் மருந்துகள் இருக்கின்றன என்றும் அவற்றின் தயார் நிலை என்ன என்பது பற்றியும் விளக்கமாக கூற முடியுமா?
பொதுவாக இந்த மருந்துகள் வந்து எப்போது வரும்னு நம்ம நிச்சயமாக அறுதியிட்டு சொல்ல முடியாத நிலையில தான் இருக்கு. யாருமே அதை சொல்ல முடியாது, அந்த நிறுவனங்களே கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மூணாண்டு கட்ட இது வந்து பரிசோதனை வெற்றிகரமாக முடிஞ்சாதான் அதை பற்றி அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மருந்து கட்டுப்பாடு நிறுவனங்களுக்கு விண்ணப்பித்து அவங்க அனுமதி வாங்கி கொண்டு வரத்துக்குள்ளார சாதாரண சம்மந்தில் சொல்லுவாங்களே பொழுது விடிஞ்சிடும் அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இப்போ வந்து மாடர்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்னு அமெரிக்காவில் இருக்க ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு மருந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த மூணாவது கட்ட நிலையத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மார்ச் மே 2021 தான் அவங்களுடைய மருந்து வெளியில் வரும்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 500 மில்லியன்லேருந்து 1 பில்லியன் டோஸுக்கு 2021 ஆண்டு கடைசியில் தயாரிப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைசர் பயோன்டெக் அண்ட் ஃபோசன் ஃபார்மான அந்த மூணு நிறுவனம் சேர்ந்து இந்த ஃபேஸ் த்ரீ ட்ரையல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 90% எஃபெக்டிவாக இருக்கு அவங்க அந்த மருந்து. இதுவரை அவங்க இது பண்ண டேட்டா வச்சு 90% எஃபெக்டிவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.3 பில்லியன் டோஸ் 2021 முடியக்குள்ளார அவ்வளோ டோஸ் தயாரிக்கணுன்றதில் இருக்காங்க அவங்க. அடுத்து அஸ்ட்ராசெனிகா நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த கம்பெனி பற்றி. கோவிஷீல்டுன்னு அந்த பேரில் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி இப்போ ஃபேஸ் த்ரீயில் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கே பண்ணுறாங்கன்னா பிரேசிலில் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா 2 பில்லியன் டோஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு தயாரிக்கணும் அப்படின்றதுல இருக்காங்க. இப்போ இன்னொரு கம்பெனி அமெரிக்காவில் வந்து இனோவியான்ட் ஒரு கம்பெனி. கோவிடோட பிரச்சனை அதிகமாக இருக்கின்றதால அதாவது கட்டம் ரெண்டும் ஒரே நேரத்தில், இப்போ மூணும் ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க. அப்புறம் சனோஃபி அவென்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சனோஃபி ஜிஎஸ்கே கிளாக்ஸோன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க. அப்புறம் டிரான்ஸ்லேட் பயோ, அந்த மூணு கம்பெனி சேர்ந்து 2 வேக்சின் அவங்க தயார் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சைனாவில் கேன்சைனோ பயோலாஜிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து 2வது ஃபேஸ் முடிச்சுட்டு 3வது ஃபேஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இந்த மருந்து மட்டும் சைனா மிலிட்ரி பீப்புளுக்கு முதல்லையே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜூன்லேயே வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு. ஃபேஸ் த்ரீ முடியாமலே அவர் ஆரம்பிக்காமலே அந்த இதெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்த ஊரில். அடுத்து வந்து இன்னொரு அதே மாதிரி ஊர் வந்து கமேலியா ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ரஷ்யாவில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் அது நிறைய கேள்விப்பட்டனம் அவங்க வந்து மருந்து வந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் அவங்களும் அதே மாதிரி 3வது ஃபேஸ் அதுக்கு போகாமலே 2வது ஃபேஸ் முடிஞ்ச உடனே பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவங்க எங்கள் நாட்டில் இது வெளியிட போகிறேன்ட்டு. ஃபேஸ் 3 இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சுருக்காங்க. அடுத்து இன்னொரு கம்பெனி வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்கே இருக்கு நம்ம இங்கேயே இருக்குது அந்த கம்பெனி. அவங்களும் எப்படி எவ்வளோ தயாரிக்கணும்னு பார்க்குறாங்கன்னா 1 பில்லியன் டோஸ் வந்து 2021 தயாரிக்க முடியும்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நோவோவேக்ஸ்னு அமெரிக்கன் கம்பெனி மேரிலாண்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்கு. அவங்க வந்து 2 பில்லியன் டோஸ் வந்து 2021 தயாரிக்கணும்ன்ட்டு நம்ம தயாரிப்பு நிலையில் இருக்காங்க. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டில் வந்து அவங்க சிஎஸ்எல் நம்ம சீரம் லெபார்ட்ரி இங்கே மெல்பர்னில் இருக்கு. அவங்களும் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டை சேர்ந்து ஒரு மருந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஃபேஸ் 2-3 ட்ரையல் வந்து இந்த வருஷ கடைசியில் ஆரம்பிப்பாங்கன்றாங்க. ஆனால் இது வந்து அவங்க மருந்து வந்து இந்த அடுத்த வருஷ கடைசியில் தான் வெளியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வந்து இந்தியாவில் வந்து பாரத் பயோடெக்னு ஒரு கம்பெனியும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் எல்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணுறாங்க. மருந்து எப்போ வெளியில் வரும்னு அவங்க இன்னும் அதை பற்றி சொல்லலை. அப்புறம் கனடா பேஸ்டு கனடாவிலேருந்து ஜிஎஸ்கேவும் கனடா பேஸ்ட் மெடிகாக்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து அதே மாதிரி மருந்துக்கு 3வது ட்ரையலில் இருக்காங்க. 2வது நம்ம சைனாவில் வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலாஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனி ஃபேஸ் 3 ட்ரையல் வந்து பண்ணியிருக்காங்க. சைனோவேக் பயோடெக்னு ஒரு கம்பெனி, சைனீஸ் கம்பெனி, அதுவும் சைனாவில் உள்ள கம்பெனி தான். அவங்க வந்து மூணாவது ட்ரையல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
அதே நேரம் ஆஸ்திரேலிய அரசு எந்தெந்த நிறுவனங்களோடு இந்த தடுப்பு மருந்துகளை பெறுவதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது என்று கூறுங்கள்.
ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியன் அரசாங்கம் வந்து ஒரு அதாவது டென்டேட்டிவ் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஃபைசர் கம்பெனி, ஃபைசர் கம்பெனி இங்கேயே இருக்குது, அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் வச்சுருக்காங்க. அப்புறம் அஸ்ட்ராசெனிக்காவோட பெரிய ஒப்பந்தம் வச்சுருக்காங்க வாங்குறதுக்கு. அது இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்டு இதில் அவங்களும் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா அது நம்ம ஊர்லேயே இங்கே பண்ணுறதால.
நிறைவாக, இந்த தடுப்பு மருந்து வருகின்ற போது அது எப்படி எங்களுக்கு வழங்கப்படும் என்று ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? குறிப்பாக நாங்கள் ஃபார்மசி ஒன்றுக்கு சென்று அங்கு போட்டுக்கொள்ள முடியுமா, அல்லது மருத்துவரிடம் சென்று போட்டுக்கொள்ள வேண்டுமா? அதை பற்றின தகவல்கள் ஏதாவது வெளிவந்திருக்கின்றனவா?
தற்போது அதுக்கான தகவல் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த தடுப்பூசி வந்தோட குணம் நமக்கு தெரியாததால் என்னுடைய அபிப்பிராயம் வந்து மருத்துவரை பார்த்து போடுறது தான் சொல்லுவாங்க. ஏன்னா சில சமயத்தில் யாராவது அந்த எதிர்விளைப்பு வந்து, அதாவது அலர்ஜி ரியாக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அலர்ஜிக் ரியாக்ஷன், அது வந்து நான் உடனே இது பண்ணுறதுக்கு மருத்துவராக இருந்தாக்கா ரொம்ப சுலபமாக இருக்கும். அதே நம்ம ஒரு மருந்து கடையில் போய் வாங்கினோம்னா அவங்களுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து அந்த எதிர்விடை ஏதாவது வந்ததுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சாதாரணமாக இன்ஜெக்ஷன் போட்டு இது பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது இப்போதைக்கு. அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். மருத்துவர்கிட்ட போய் போடுற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்றது என்னுடைய அபிப்பிராயம்.
மிக்க நன்றி அன்புஜி அவர்களே. கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்து தயாரிப்பு என்ன நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பில் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் போட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று போட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.